ஓம் சாந்தி. 13/9/2023. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு யாரிடத்திலும் பகை இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். பகைத்துக் கொள்பவர்களை அரைவேக்காடு பிராமணர்கள் என்று கூறலாம். கேள்வி: எந்த நினைவானது புத்தியில் எப்பொழுதும் இருந்தால் பயமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள்? பதில்: நாம் சத்திய கண்டத்திற்கு எஜமானன் தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டு இருக்கிறோம் என்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஷரீரத்தை யாராவது அடித்தாலும் ஆத்மாவை யாரும் அடிக்க முடியாது. அடி ஷரீரத்திற்கு தான் விழுகின்றது. நான் ஆத்மா, பாபாவிடத்தில் சென்று கொண்டு இருக்கிறேன். எனக்கு என்ன பயம் இருக்கிறது? நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது கூரை விழுந்து விட்டால் நாம் பாபாவிடத்தில் சென்று விடுவோம். இதில் பயப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லை. இவ்வாறு பயமற்றவர்களாக ஆக வேண்டும். பாடல்: தாயே ஓ தாயே, ஓம் சாந்தி. குழந்தைகள், ஜகதம்பாவின் புகழை கேட்டீர்கள். இப்பொழுது மனிதர்கள் பாடிக்கொண்டு மட்டுமே இருக்கின்றனர், மேளா கொண்டாடி கொண்டு இருக்கின்றனர். இது சங்கமமாக இருக்கிறது. குழந்தைகள் தந்தை காண மேளாவாகும். தந்தை இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக தாயும் இருக்கிறார். பாரதத்தில் ஜகதம்பாவின் வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி யாரும் அறிந்து இருக்கவில்லை. உலகை படைக்கக்கூடியவர் அதாவது ஜகதம்பா. ஜகதம்பாவிற்கான ஆலயமும் இருக்கின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அறிவு கிடைத்திருக்கிறது. ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. யாருடைய நினைவு சின்னங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக சிருஷ்டியின் சங்கமத்தில் வந்து இருப்பார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். இவர் ஜகதம்பா என்று அழைக்கப்படுகிறார். ஜகத் பிதா, பிரஜாபிதாவும் இருக்கின்றார்கள் அல்லவா. இந்த எல்லையற்ற நாடகத்தின் முதலிடை கடை என்ன, மேலும் முக்கிய நடிகர்கள் யார் என்பதை யாரும் அறிந்து இருக்கவில்லை. கதாநாயகன், கதாநாயகிகளும் நடிகர்கள் அல்லவா. இருவர் மட்டும் இருக்க மாட்டார்கள். கண்டிப்பாக அவர்களது சேனையும் இருக்கும். ஜகதம்பாவிற்கும் சேனைகள் இருக்கும். அவர்கள் சக்திகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். சக்தி சேனைகள் பிரபலமானவர்களாக இருக்கின்றனர். சக்திகள் எங்கிருந்து வந்தனர்? கண்டிப்பாக சர்வசக்திவான் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்தே சக்தி அடைந்து இருப்பார்கள் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன். அவர் சத்தியமானவர், அழிவற்றவர் என்று கூறப்படுகிறார். நிராகாரமானவரை ஏற்றுக்கொள்பவர்கள் அகாலி என்று கூறப்படுகின்றனர். சீக்கியர்கள் குருநானக்கின் கிரந்தத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். குருநானக் தேவ் என்று கூறுகின்றனர். அவர்களது தலைமுறையில் 10 சக்கரவர்த்திகளின் பெயர்களும் விதவிதமாக இருக்கும். சிலருக்கு சிங், சிலருக்கு தாஸ், சிலருக்கு சந்தர் என்றும் பெயர் இருக்கும். அனைவரின் பெயரும் விதவிதமாக இருக்கும். மேலும் அகாலியாக இருப்பவர்கள் அகால மூரத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சத்ஸ்ரீ அகால் என்பது யாருடைய புகழ்? பரமபிதா பரமாத்மாவினுடையது. ஆக சத்தியமானவர் ஒரே ஒரு அகாலமூர்த்தியான பரமபிதா பரமாத்மா என்பது நிரூபணமாகிறது. சத்ஸ்ரீ அகால் என்று நீங்கள் கூற முடியும். நீங்கள் அவரை அறிந்து இருக்கிறீர்கள். அவர்கள் வார்த்தையாக மட்டும் கூறிவிடுகின்றனர், பொருளை புரிந்து கொள்வது இல்லை. நீங்கள் சத்ஸ்ரீ அகாலை அறிந்து இருக்கிறீர்கள். நீங்கள் அவரது சரித்திரத்தை அறிந்திருக்கிறீர்கள். குழந்தைகள் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். தந்தை ஞான கடலாக உள்ளார். அவர் கலசத்தை தாய்மார்களிடம் கொடுத்து இருக்கிறார். இவர் பெரிய மம்மா மற்றும் பிறகு நீங்கள் அநேக தாய்மார்கள் ஜகதம்பாவிற்கு அநேக பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் இருக்கின்றனர். இவர் ஜகதம்பா என்றால் பிறகு பிதாவும் கண்டிப்பாக தேவை. ஜகதம்பா யார், அவர் யாருடைய குழந்தை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மனிதர்களாகத்தான் இருக்கின்றனர். 8-10 கைகள் உடையவர்களாக கிடையாது. இவ்வளவு கைகளை ஏன் கொடுத்து இருக்கின்றனர் என்பது யாருக்கும் தெரியாது. ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சத்தியமானவர் பரமாத்மா, ஞான மழையை பொழியக்கூடியவராகிய பரம்பிதா பரமாத்மாவிற்கு ரூபமும் இருக்கிறது. மேலும் பசந்த் அதாவது ஞானக்கடலாகவும் இருக்கிறார் என்று குழந்தைகள் புரிய வைக்கப்படுகின்றார்கள். இவ்வளவு சிறிய நட்சத்திரமாக இருந்து கொண்டு அவர் ஞானக்கடலாகவும் இருக்கின்றார், அதிசயம் அல்லவா? தந்தை பிந்து ரூபமாக உள்ளார். அவரிடத்தில் முழுமையான பாகம் நிறைந்து இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்களின் பாவனைகளை நிறைவேற்றுகிறார். இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. யாரிடத்தில் என்ன பாவனை இருக்கின்றதோ அது நாடகத்தில் முன்கூட்டியே பதிவாகி இருக்கிறது. உங்களுடைய இந்த படிப்பும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. அந்த பாகம் திரும்பவும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அனைத்தையும் புரிய வைக்கின்றார் என்பதை நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். அவர் நிராகாரமாக, பயமற்றவராக, பகையற்றவராக இருக்கிறார். அவருக்கு யாரிடத்திலும் பகை கிடையாது. உங்களுக்கும் யாரிடத்திலும் பகை கிடையாது. நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். ஒருவேளை யாரிடத்திலாவது பகை இருந்தால் அவர்களை அரைவேக்காடு பிராமணன் என்று கூறலாம். பாதி சூத்ரன், பாதி பிராமணன், இந்த விகாரங்கள் முற்றிலும் நீங்கும் பொழுதுதான் உண்மையான பிராமணன் என்று கூறலாம். இப்பொழுது பாதி பாதியாக இருக்கிறது. கலியுக தமோ பிரதான சம்ஸ்காரம் நிறைந்து இருக்கிறது. அதனை நீக்க வேண்டும். இப்பொழுது உங்களை தேவதை என்றோ சூத்ரன் என்றோ கூற முடியாது. இடைப்பட்ட பிராமணன் என்று கூறலாம். அதுவும் முழுமையாக ஆகவில்லை. ஜகதம்பாவை தேவதை என்று கூறல் ஆகாது. ஜகதம்பா எப்பொழுது முழுமையான நிலையை அடைகிறாரோ அதன் பிறகு தேவதையாக ஆகின்றார். இப்பொழுது பிராமணனாக இருக்கின்றார். பிரம்மாவின் மகள் சரஸ்வதியாக இருக்கின்றார். ஆனால் இதனை யார் அறிந்து இருக்கவில்லை. பிரம்மா எப்பொழுது வந்து வாய்வழி வம்சத்தினரை படைத்தார்? அவர்கள் சிவசக்தி சேனைகள் என்று கூறப்படுகின்றனர். ஆக அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பரம்பிதா பரம்தாமத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிறகு சூட்சும வதனத்தில் இருக்கின்ற பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இல்லற மார்க்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை யுகல்களாக காண்பிக்கின்றனர். விஷ்ணுவை முற்றிலும் யுகலாக காண்பிக்கின்றனர். இவை அனைத்தையும் புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நடிகர்கள் என்று மனிதர்கள் கூறுவர். ஆக அவர்கள் நாடகத்தின் முதலிடை கடை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் யார்? பிரம்மா, விஷ்ணு, சங்கர் யார்? 8, 10, 100 கைகளுடைய வேறு யாராவது இருக்கின்றார்களா? இல்லை. இவை அனைத்து சித்திரங்களும் தவறானதாகும். பிரம்மாவிற்கு 100 கைகளை காண்பிக்கின்றனர். இப்பொழுது இவர் பிரஜாபிதாவாக இருக்கின்றார். 100 கைகளுக்கான வேலையே கிடையாது. இவை அனைத்தும் தவறானதாகும். உண்மையில் சரியானது எது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் பரம்தாமத்தில் இருக்கக்கூடியவர். நட்சத்திரத்தை போன்று இருக்கிறார். விஷ்ணுவிற்கும் 4 கைகள் காண்பிக்கின்றனர். 2 கைகள் லக்ஷ்மிக்கும், 2 கைகள் நாராயணருக்கும். ராவணனுக்கு 10 தலைகளை காண்பிக்கின்றனர். 5 விகாரங்கள் பெண்களிடத்தில், 5 விகாரங்கள் ஆண்களிடத்தில். முதன் முதல் முக்கிய விகாரம் தேகாபிமானம். பிறகு மற்ற விகாரங்களும் வரிசைப்படியாக வருகின்றன. சூட்சும வத்தனவாசி பிரம்மா அவ்யக்தமாக இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா இங்கு தேவையல்லவா? இவர் சம்பூர்ணமாகும் பொழுது சூட்சுமவத்தனத்தில் ஃபரிஷ்டாவாகி விடுகிறார். நீங்களும் ஃபரிஷ்டாவாகி விடுகின்றீர்கள். அங்கு உங்களது ஷரீரமானது எலும்பும் தோலுமானதாக இருக்காது. அது ஃபரிஷ்டா என்று கூறப்படுகிறது. பிரம்மா பிரஜாபிதா இங்கு இருக்கிறார். பிறகு விஷ்ணு இரண்டு ரூபத்தில் பாலனை செய்வார். சங்கர் சூட்சும வதனத்தில் இருக்கின்றார். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த அளவிற்கு தொலைநோக்கு புத்தியுடையவர்கள் யாரும் கிடையாது. உங்களது புத்தி ஒரே அடியாக மூலவத்தனம் சூட்சுமவத்தனம் வரைக்கும் சென்று விடுகிறது. சூட்சும வதனம் இப்பொழுது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பிரம்மா விஷ்ணு சங்கரும் படைப்பு ஏற்படும் பொழுதுதான் வந்து செல்ல முடியும். ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கர், பிறகு இந்த மனித உலகில் தேவி தேவதைகள், மற்றபடி எட்டு பத்து கைகள் உடைய அல்லது சண்டிகா தேவி போன்றவர்கள் கிடையாது. இவ்வளவு சித்திரங்கள் எங்கிருந்து வந்தன? உங்களிடத்தில் எந்த ஆயுதமும் கிடையாது. இவை அனைத்தும் இம்சைக்கான ஆயுதங்களை அமர்ந்து உருவாக்கி இருக்கின்றனர். தேவதைகள் இரட்டை அஹிம்சாதாரிகளாக இருப்பார்கள். சூட்சும வதனத்தில் எந்த ஆயுதங்களும் கிடையாது. சித்திரங்களில் எவ்வளவு ஆயுதங்களை கொடுத்து விட்டனர். இதனையே பொம்மை பூஜை என்று கூறப்படுகிறது. தொழிலை யாரும் அறிந்து இருக்கவில்லை. பாபா வந்து பிரம்மாவின் மூலம் புது படைப்புகளை படைக்கின்றார் எனும் பொழுது சுயம் உயர்ந்தவர் ஆகிவிடுகின்றார் அல்லவா? நீங்கள் அவரது குழந்தைகளாகிய பேரன் பேத்திகளாக உள்ளீர்கள். புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளவும் செய்கின்றனர். இருப்பினும் அனைவருக்கும் இறப்பு ஏற்படும் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. இப்பொழுது கோடிக்கணக்கில் இறந்து கொண்டிருக்கின்றனர். செய்தித்தாள் போன்றவைகளில் எதையும் காண்பிப்பது இல்லை. இல்லை என்றால் பெயர் கெட்டுவிடும். பசியால் பலர் இறக்கின்றனர். ஒரு நேரத்தில் இரண்டு ரொட்டி கிடைப்பதே கடினமாகிவிடும். சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் நடைபெறுவதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இரண்டு கைகள் உடைய மனிதர்கள், மற்றபடி சத்தியுகத்தில் எட்டு பத்து கைகள் உடைய தேவிகள் இருக்க மாட்டார்கள். இரண்டாவது நம்பரில் இருப்பவர்கள் ராமர் சீதை. அவர்களும் இங்கு ராஜயோகத்தின் மூலமாக பதவியை அடைந்து கொண்டு இருக்கின்றனர். புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு எளிமையான விஷயமாக இருக்கின்றது. தந்தை கூறுகிறார், நீங்கள் அதிக வேத சாஸ்திரங்களை படித்து இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் நான் சொல்வதை கேளுங்கள். மேலும் நான் உண்மையை கூறுகின்றேனா அல்லது அவர்கள் உண்மையை கூறுகின்றார்களா என்பதை முடிவு செய்யுங்கள். ஒருவேளை அவர்கள் உண்மையை கூறுகின்றார்கள் என்றால் சத்திய நாராயணருடைய கதையின் மூலமாக நீங்கள் சத்திய நாராயணனாக ஏன் ஆகவில்லை? இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் சத்திய பாபாவிடமிருந்து சத்திய கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நாரியிலிருந்து லக்ஷ்மி, நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கதை இதுவாகும். பிரஜைகளும் இருப்பார்களா அல்லது லக்ஷ்மி நாராயணன் சென்று சிம்மாசனத்தில் அமர்வார்களா? இங்கு தேவி தேவதைகளின் ராஜ்யம் உருவாகி கொண்டு இருக்கிறது. பிறகு சத்தியுகத்தில் வந்து ராஜ்யம் செய்வார்கள். அங்கு ராஜாக்களுக்கு படைகளே இருக்காது. தூய்மையற்ற விகாரி ராஜாக்களுக்கு தான் படைகள் இருக்கும். அவர்கள் தூய்மையான ராஜாக்களாக இருப்பார்கள். சத்தியுகத்தை தூய்மையான தேசம் என்று கூறப்படுகிறது. இதனை தூய்மையற்ற தேசம் என்று கூறப்படுகிறது. மிகவும் பழைய தூய்மை இல்லாததாக ஆகிவிட்டது. புதியது பழையதாக ஆகி தீர வேண்டும். ஷரீரமும் கூட முதலில் புதியதாக பிறகு பழையதாக ஆகிவிடுகிறது. இது புத்தியில் அமர வேண்டும் அல்லவா? மனிதர்களாக இருந்தும் நாடகத்தின் முதல் இடை கடைசியை அறிந்து இருக்கவில்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா மூலவத்தனத்தில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதனை நிராகார உலகம் என்றும் கூறப்படுகிறது. பிந்து வடிவ ஆத்மாக்களும் அங்கு இருக்கின்றன. ஆனால் பிந்து ரூபம் மட்டும் கொடுத்தால் பிறர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? பிந்துவிற்கு எவ்வாறு பூஜை செய்வார்கள்? சிவபாபாவிற்கு பிந்து ரூபத்தில் எவ்வாறு பூஜை செய்வார்கள்? எவ்வாறு திலகம் வைப்பார்கள்? பாபா அமர்நாத்திற்கும் சென்று இருக்கிறார். எவ்வாறு சிவலிங்கத்தை உருவாக்கி இருக்கின்றனர் என்று முழுவதையும் பாபா பார்த்து வந்திருக்கிறார். அங்கு பார்வதிக்கு சங்கர் கதை கூறியதாக கூறுகின்றனர். பார்வதி என்ன கீழான நிலையை அடைந்தார்? அவருக்கு என்ன கதை சொல்ல வேண்டியிருக்கிறது? உண்மையில் நீங்கள் அனைவரும் பார்வதிகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் பிறப்பு இறப்பில் வருகின்றீர்கள். மேலும் சத்கதி அடைவதற்காக கதையை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். சிவலிங்கம் எங்கு இருக்கிறது என்று அங்கு கேட்கப்பட்டது. அதற்கு சிவலிங்கம் தானாகவே உருவானது என்று கூறுகின்றனர். இது எவ்வாறு ஏற்படும்? அங்கு புறாவையும் காண்பிக்கின்றனர். புறா ஒரு பொழுதும் பேச கற்றுக்கொள்வது இல்லை. கிளிக்கு பேச கற்றுக் கொடுக்கும் பொழுது அது பேசுகிறது, மனப்பாடம் ஆகிவிடுகிறது. நீங்கள் ஞான மணி மாலை அணிகிறீர்கள். ஆக பாபா புரிய வைத்து இருக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா, பிறகு பிரம்மா, விஷ்ணு சங்கர். இல்லற மார்க்கத்தை காண்பிப்பதற்காக விஷ்ணுவிற்கு நான்கு கைகளை காண்பிக்கின்றனர். இங்கு மனித சிருஷ்டியில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் லக்ஷ்மி நாராயணன். மேலும் அவரது ராஜ்யமாகும். பிறகு ராமர் சீதையின் ராஜ்யமாகும். இந்த தூய ராஜ்யம் முடிவடைந்த பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது. பிறகு அனைவரும் தூய்மை இழந்தே தீர வேண்டும். மற்றபடி பின்னாட்களில் வரக்கூடிய ஆத்மாக்களின் பிரபாவம் வெளிப்படுகிறது. சிலருக்கு சதோ பிரதானம், சிலருக்கு ரஜோ, தமோவிற்கான பாகம் இருக்கின்றது. இது எல்லையற்ற நாடகமாகும். மனிதர்கள் மனிதர்களாகவே இருக்கின்றனர். மற்ற அனைத்தும் பொம்மை பூஜை. நீங்கள் நடிகர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிக் கொண்டு இருக்கின்றீர்கள். படிப்பின் மூலமாக மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகின்றனர்? இதுவும் படிப்பாகும். இதன் மூலம் நீங்கள் ராஜ்ய பதவியை அடைகிறீர்கள். இப்படிப்பட்ட படிப்பு வேறு எங்கும் கிடையாது. அந்த இளவரசர் இளவரசிகள் பலனை அடைந்து வருகின்றனர். நீங்கள் இங்கு பலனை உருவாக்கிக் கொண்டு இருக்கின்றீர்கள். எதிர்கால சத்தியுகத்திற்காக எவ்வளவு உயர்ந்த மற்றும் எளிய ஞானமாக இருக்கிறது. வினாடியில் ஜீவன் முக்தியாகும். நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறோம். ஈஸ்வரிய மடியில் அமர்ந்திருக்கிறோம். ஈஸ்வரிய மடியை யாராவது விடுவார்களா? ஆக இந்த நாடகத்தின் முதல் இடை கடைசியை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை யதார்த்த முறையில் அமர்ந்து புரிய வைக்கிறார். அவரையே மனித சிருஷ்டியின் விதை ரூபமானவர் என்று பாடப்பட்டு இருக்கிறது. சச்சிதானந்தம் என்று கூறப்பட்டிருக்கிறது. எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுது கண்டிப்பாக ஆஸ்தி கொடுப்பார் அல்லவா? நீங்கள் சத்தியமான கண்டத்திற்கு எஜமானன், தேவி தேவதைகளாக ஆகின்றீர்கள். பயப்படுவதற்கான எந்த விஷயமும் கிடையாது. இங்கு எவ்வளவு பயம் இருக்கின்றது? யாரும் படையெடுத்து விடக்கூடாது. நீங்கள் முற்றிலும் பயமற்றவர்களாக இருக்க வேண்டும். ஷரீரத்தை யாராவது அடித்தாலும் ஆத்மாவை யாரும் அடிக்க முடியாது. ஆக பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? பயமற்றவர்களாக இருப்பதற்கு அதிக அறிவு தேவை. தந்தையும் பயமற்றவர் என்றால் குழந்தைகளும் பயமற்றவர்களாக இருக்க வேண்டும். தாக்குதல் என்பது சரீரத்திற்கு ஏற்படுகிறது. நான் ஆத்மா, பாபாவிடத்தில் சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன பயம் இருக்கின்றது? நாம் அமர்ந்திருக்கும் பொழுது கூரை விழுந்துவிட்டால் நாம் பாபாவிடத்தில் சென்று விடுவோம். பயமற்றவர்களாக ஆவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. நீங்கள் ஜகதம்பாவின் குழந்தைகள், சிவசக்தி சேனைகள். ஒருவருக்கான புகழ் கிடையாது, நீங்களும் கூடவே இருக்கின்றீர்கள். இவர் கமாண்டராக இருக்கிறார், உங்களுக்கு ஆன்மீக ட்ரில் கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் அவரது குழந்தைகளாக உள்ளீர்கள். நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். இந்த சரஸ்வதியும் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருக்கின்றார், பிரம்மாவின் குழந்தை அல்லவா? அந்த ஞான சூரியனுக்கு சந்திரனாக இவர் இருக்கிறார். ஆனால் இவர் ஆணாக இருக்கின்ற காரணத்தினால் தாய்மார்களின் மீது கலசம் வைக்கப்பட்டு இருக்கின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான பிரம்மாவின் வாய்வழி வம்ச பிராமண குலபூஷணர்கள், சுயதரிசன சக்கரதாரி குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் உள்ளபூர்வமான ஆத்மார்த்தமான அன்பு நிறைந்த வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, கலியுக தமோ பிரதான சம்ஸ்காரங்களை நீக்கி உண்மையான பிராமணன் ஆக வேண்டும். யாரிடத்திலும் பகைத்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, பயமற்றவர்களாக ஆவதற்கு ஆத்மாபிமானியாக இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். நாம் சிவசக்தி சேனைகளாக இருக்கிறோம். நாம் சத்திய கண்டத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்ற பூதை இருக்க வேண்டும். வரதானம் கலியுக வாயுமண்டலத்தில் இருந்தாலும் அதன் அதிர்வலைகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. விளக்கம்: யாரை எந்த ஒரு கர்ம இந்திரியமும் தன்வசமாக கவர்ந்திழுக்காமல் இருக்கிறதோ, எப்பொழுதும் ஒரு பாபாவின் பக்கம் கவரப்பட்டவராக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் சுயராஜ்ய அதிகாரி என சொல்லப்படுவார்கள். எந்த ஒரு மனிதர் அல்லது பொருளின் பக்கம் கவரப்படக்கூடாது, அத்தகைய சுயராஜ்ய அதிகாரிதான் தபஸ்வி ஆவார். அவர்கள்தான் அன்னப்பறவை கொக்குகளின் வாயுமண்டலத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஒரு சிறிதும் உலகத்தின் அதிர்வலைகள் அவர்களை கவர்ந்து இழுக்காது. அனைத்து புகார்களும் முடிந்து போகும் ஸ்லோகன் தீயவற்றை நல்லவையாக மாற்றிவிடுவதுதான் உயர்ந்த பிராமணர்களின் உயர்ந்த சக்தி ஆகும். ஓம் சாந்தி.